நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாளை மே மாதம் 21 நடைபெறவிருக்கும் ஃபெடரல் தேர்தல் குறித்த ஒரு அலசல் முன்வைக்கிறார் சத்யநாதன். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இன்னும் சில மணி நேரங்களில் வந்து வாக்களிப்பு துவங்க இருக்கு, விடிஞ்சா வாக்களிப்பு தொடங்க போகுது. இந்த பின்னணியில் வந்து இப்போதைய நாடாளுமன்றத்தை பற்றி பேசுவோமே. இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்தளவில் முக்கிய கட்சிகளும் சரி சின்ன கட்சிகளும் சரி எத்தனை இடங்களை வந்து தற்போது கட்சிகள் வைத்துள்ளன அப்படின்னு பேசலாமே இல்லை?
இன்றைய நிலையில் ரைசல், மொத்தம் கீழ்சபையில், அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற கீழ்சபையிலே மொத்தம் 151 ஆசனங்கள் இருக்கின்றன. இதில் லேபருக்கு 68 ஆசனங்களும் லிபரல் கட்சிக்கு 75 ஆசனங்களும் இருக்கின்றன. லேபர் கட்சிக்கு 68 ஆசனங்கள் இருக்கின்ற நிலையிலே ஆட்சி அமைப்பதற்கு ஆன் தி ஓன் ரைட் என்று சொல்லுவார்கள், தன்னிச்சையாக தானாக வேறு கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 8 மேலதிக ஆசனங்களை லேபர் வெல்ல வேண்டும். லிபரல் கட்சிக்கு 75 ஆசனங்கள் இருக்கின்ற நிலையில் ஆக குறைந்தது இன்னும் ஓர் ஆசனம் வெல்ல வேண்டும், அத்தோடு இருக்கின்ற அத்தனை ஆசனங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் லிபரல் கட்சி இருக்கிறது. இதை தவிர இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சுயேட்சைகள் 4 ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். மைனர் பார்ட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறு கட்சிகள் கிரீன்ஸ் உட்பட மொத்தம் 4 ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே 8 ஆசனங்கள் அங்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதுதான் இன்றைய நிலை ரைசல்.
சத்யநாதன், இப்போ நீங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ செனட் அவை இருக்கு இல்லையா, அதான் மேல் சபைன்னு சொல்லிக்கலாம் செனட்டுக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ அதை பொறுத்தளவில் இந்த கட்சிகள் வந்து எத்தனை இடங்களை எல்லாம் வைத்திருக்கின்றன அப்படின்னு பேசலாமே இல்லை?
ஆமாம், மொத்தம் செனட் சபையில் 76 ஆசனங்கள் ரைசல். இவற்றுள் 35 ஆசனங்களை, அதாவது மிக அதிகமான ஆசனங்களை லிபரல் கட்சி கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையில். லேபர் கட்சிக்கு 26 ஆசனங்கள் மட்டுமே இருக்கின்றன. இங்கு சுயேட்சைக்கு 1 ஆசனம் உண்டு. மைனர் பார்ட்டிஸ் என்று சொல்லப்படுகிற சிறு கட்சிகளுக்கு கிரீன்ஸுக்கு 9 ஆசனங்களும் ஒன் நேஷனுக்கு 2 ஆசனங்களும் மற்றும் மிகச்சிறிய கட்சிகளுக்கு 3 ஆசனங்களும் இருக்கின்றன. செனட் சபையில் 76 ஆசனங்கள் இருந்த போதும் ஒவ்வொரு பொது தேர்தலின் போதும் 38 ஆசனங்களுக்கு மட்டுமே தேர்தல் நடைபெறுவது வழக்கம் என்பதை நேயர்கள் அறிவார்கள். ஆகவே இப்போது பொதுமக்களின் கவனம் எல்லாம் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் அவையின் தேர்தல் முடிவு பற்றியே இருக்கிறது ரைசல்.
அடுத்து சத்யநாதன், இப்போ லேபரை எடுத்துக்கிட்டாலும் சரி லிபரல் எடுத்துக்கிட்டாலும் சரி ஏதாவது ஒரு கட்சி தான் வந்து நிச்சயம் ஆட்சி அமைக்க போகுது. ஒருவேளை அது கூட்டணி
கட்சிகளில் ஒரு கட்சி தான்,
ஆமா அது கூட்டணி அரசாக இருந்தா கூட அப்படிதான் நடக்க போகுது இல்லையா, அது லேபராக இருக்கலாம் அல்லது லிபரலுக்கு தலைமையில இருக்கலாம். சரி, இந்த நிலைமையில வந்து லேபர் கட்சியும் சரி லிபரல் கட்சியும் சரி தனியாக அதிகமான ஆசனங்களை அல்லது பெரும்பான்மை இடங்களை பிடிக்கிறதுல இருக்கிற சிக்கல் என்ன?
அந்த சிக்கல்களை பார்க்கிற போது ரைசல், லிபரல் கட்சியை பொறுத்தளவில் லிபரல் கட்சிக்கு இப்போது 75 ஆசனங்கள் இருந்தாலும் அதன் மார்ஜினல் சீட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடந்த பொது தேர்தலில் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்வதில் லிபரல் கட்சிக்கு பலத்த சிக்கல் இருக்கிறது ரைசல். உதாரணமாக நியூ சவுத் வேல்ஸில் ரீட் மற்றும் வென்ட்வர்த், விக்டோரியாவில் சிசம் மற்றும் கோல்ஸ்டெயின், தஸ்மேனியாவில் பேஸ் மற்றும் பிரடன், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் பியர்ஸ் மற்றும் ஸ்வான், குயின்ஸ்லாண்டில் லாங்மன் மற்றும் பூத் பீவ் ஆகிய மார்ஜினல் சீட் என்று சொல்லப்படுகின்ற மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தக்க வைத்துக் கொண்ட தொகுதிகளை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதில் லிபரல் கட்சிக்கு பலத்த சிக்கல்கள் இருக்கின்றன இதில். அதே போல இப்போது பதவியில் இருக்கும் பிரதமர் குறித்த எதிர்மறையான விமர்சனங்கள், அவர் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் அல்ல, பொய் சொல்பவர், மற்றதும் அதிகார வன்முறையை, அதாவது புலிங் என்று சொல்லப்படுகின்ற அதிகார வன்முறையை பிரயோகிக்கிறார் என்பது தொடர்பாகவும், மற்றது பெண்கள் மத்தியில் அவர் தொடர்பாக அவருடைய ஆட்சி தொடர்பாக இருக்கக்கூடிய அதிருப்தி, மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பாக ஆர்வமாக இருப்பவர்களுக்கு அவர் காலநிலை மாற்றம் தொடர்பான கருத்தினை கொள்ளவில்லை என்ற விமர்சனங்கள், இப்போது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் காட்டுத்தீ, வெள்ளம், COVID-19 போன்ற இயற்கை அனர்த்தங்கள் நிகழ்ந்த போது அவர் இந்த லிபரல் ஆட்சி, அதாவது லிபரல் பதவியில் இருக்கும் லிபரல் ஆட்சி அதை அவற்றை கையாண்ட விதம் குறித்தும் மிக அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே நான் முன்பு சொன்ன இந்த மார்ஜினல் சீட் என்று சொல்லப்படுகின்ற 10 தொகுதிகளை லிபரல் தக்க வைத்துக் கொள்வது சற்று பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் வேலையற்றோரின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி மற்றும் புதிதாக அவர் முன்வைத்துள்ள சூப்பர் அனுவேஷன் ஃபண்டில் இருந்து வீடுகளை வாங்குவதற்காக முன்வைத்துள்ள அந்த திட்டம் என்பன போதுமான வரவேற்பை பொதுமக்களிடையே பெற்றிருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும்.
சரி சத்யநாதன், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மார்ஜினல் சீட்ஸ், இந்த பிரச்சனை வந்து லிபரலுக்கு மட்டும் இல்லையே, லேபருக்கு இருக்கும் தானே? இல்ல
நிச்சயமாக ரைசல், லேபர் கட்சியை பார்க்கிற போது லேபர் கட்சிக்கும் ஏறக்குறைய 10 ஆசனங்கள் மார்ஜினல் சீட் என்ற மிக குறைவான பெரும்பான்மையுடன் கடந்த போது தேர்தலில் வெல்லப்பட்ட தொகுதிகள் இருக்கின்றன. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் டோபல், ஏடன் மென்ரோ, ஆண்டர், மெக்வாரி போன்ற தொகுதிகளும், விக்டோரியா மாநிலத்தில் கொரங்கமாய்ட், மெக்னமாரா மற்றும் தஸ்மேனியா மாநிலத்தில் லியான்ஸ், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கோவன், குயின்ஸ்லேண்டில் பிளேயர், லிலி போன்ற தொகுதிகள் இப்போதும் பெரிய சவாலாகவே இருக்கின்றன. குயின்ஸ்லாண்டில் அனஸ்தேனியா பெலசே வந்து மிக பிரபலமாகவும் மக்கள் ஆதரவுடனும் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் குயின்ஸ்லாந்தில் லேபர் கட்சிக்கான வாக்கு வங்கி மிக மோசமாகவே இருக்கிறது. ராய்கள் சென்ற தேர்தலில் 2019 லேபர் கட்சி தோல்வியடைவதற்கு குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அவர்கள் வென்ற 6 தொகுதிகள் மட்டுமே காரணமாக அமைந்தது. 30 தொகுதிகளில் 6 தொகுதிகளை மட்டுமே லேபர் 2019 தேர்தலிலே தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. ஆகவே முற்றுமுழுதாக பார்க்கிற போது லேபர் கட்சிக்கும் இந்த மார்ஜினல் சீட் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த பெரும்பான்மையில் வெல்லப்பட்ட தொகுதிகள் இப்போதும் பெரிய சவாலாகவே இருக்கின்றன. கட்சி தலைவர் என்று பார்க்கிற போது ஆண்டனி அல்பனீசி அவர்கள் பதவியில் இருக்கவில்லை என்பதே பலமும் பலவீனமுமாக பார்க்கப்படுகிறது. பதவியில் இருக்கவில்லை என்பது அவருக்கு போதுமான அனுபவம் இல்லை காரணமாக அது பலவீனமாகவும், பதவியில் இருக்கவில்லை என்பது காரணமாக அவர் எந்த சவாலையும் சந்திக்க வேண்டிய நேரிடவில்லை என்பதால் அவர் எப்படி அந்த சவால்களை சமாளிப்பார் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லாதபடியினால் அது அவருடைய பலமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் லேபர் முன்வைத்துள்ள சம்பள அதிகரிப்பு, 5.1% சம்பள அதிகரிப்பு இப்போது பொதுமக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அத்தோடு ஆண்டனி அல்பனீசி அவர்களுக்கு பொதுவாக புள்ளி விவரங்கள் பற்றிய அறிவு குறைவு, வட்டி வீதங்கள், வேலையற்றோரின் எண்ணிக்கை தொடர்பான புள்ளி விவரங்கள், அவர் போதுமான அது பற்றிய அறிவு அவருக்கு குறைவு என்ற விதமான ஒரு விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது.
சரி, இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா சத்யநாதன், இப்ப ஹங் பார்லமெண்ட்னு சொல்றோம் இல்லையா, தொங்கு நாடாளுமன்றம், அது அமைகிற வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் சொல்ற அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகமாக வெற்றி பெறக்கூடும், அதனால வந்து ஒரு தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படக்கூடும், எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு பார்க்கப்படுது. அதுல இருக்கிற சிக்கல்கள் என்னவா இருக்க போகுது?
அப்படியான ஒரு கருத்து நிலவுகிறது ரைசல். இந்த முறை மேலும் 4 அல்லது 5 சுயேட்சை உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள் நுழைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இருபெரும் கட்சிகளுக்குமே போதுமான பெரும்பான்மை கிடைக்காமல் போகக்கூடும். ஆகவே தொங்கு பாராளுமன்றம் ஒன்று அமையக்கூடும் என்பது பற்றி மிக அழுத்தமாகவே பேசப்பட்டு வருகிறது. தொங்கு பாராளுமன்றம் நிறுவப்படும் போது கட்சிகள் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளை அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்தை காப்பாற்ற முடியாது போகக்கூடும். ஏனென்றால் அவர்கள் சுயேட்சை மற்றும் சிறுகட்சிகளினுடைய உதவியினுடைய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய ஏற்படும். ஆகவே அவர்கள் பல இடங்களில் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் தெங்கு பாராளுமன்றத்தில் மசோதாக்கள் தீர்வீரமாக தீர்க்கமாக விவாதிக்கப்படும் என்பது ஒரு நன்மை இதை பயக்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மசோதா மக்கள் சபையில் சமர்ப்பிக்கப்படும் போது எதேச்சையாக அதிக பெரும்பான்மையுள்ள ஒரு ஆளுங்கட்சி தந்த மசோதாவை எந்த திருத்தமும் இல்லாமல் நிறைவேற்றுவதை விட சிறுகட்சிகளின் பங்களிப்பு அல்லது அவர்களுடைய அபிப்பிராயம் என்பவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுவதால் இந்த தொங்கு பாராளுமன்றம் ஒரு ஜனநாயக அல்லது மக்கள் ஆட்சி அமைப்பில் ஒரு சிறந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அத்தோடு 2010 ஜூலியா கிலார்ட் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற போது அப்போதும் ஒரு தொங்கு பாராளுமன்றமே உருவானது. அவர் அப்போது அந்த தனது பதவி காலத்தில் மொத்தம் 560 மசோதாக்களை சட்டமாக ஆக்கினார் என்றும், அதற்கு முன்பு ஜான் ஆவார்ட் அவர்கள் 2005 தொடக்கம் 2007 வரை பதவியில் இருந்த போது அவருக்கு இரு சபைகளும் பெரும்பான்மை இருந்த போதும் கூட இந்த அளவு மசோதாக்களை அவர் சட்டவாக்கம் செய்யவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே தொகு பாராளுமன்றம் ஓரளவு மக்கள் ஆட்சி முறையில் ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகிறது.
சரி சத்யநாதன், இப்போ வந்து மக்கள் பொதுவாக வந்து பிரச்சனைகளை முன்வைத்து தான் தேர்தலில் வாக்களிப்பாங்க, எந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்குங்கிற மாதிரி இல்லையா? அப்படி பார்த்தா என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து மக்கள் அதிகமாக தங்களது கவனத்தை செலுத்துகிறார்கள், அதை முன்வைத்து அவர்கள் தேர்தல் வாக்களிப்பார்கள் அப்படின்னு நம்பலாம். நம்ம
கடந்த 6 வாரங்களாக பார்க்கிற போது பிரதானமாக வாழ்க்கை செலவு அதிகரிப்பு இப்போது பிரதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பெட்ரோல் எரிபொருளின் அடிப்படையில் பார்க்கிற போதும் வரியில் 40% சலுகை அரசு கொடுத்த போதும் கூட இப்போதும் பெட்ரோலினுடைய விலை மீண்டும் $2.15 அளவுக்கு மீண்டும் உயர்ந்து விட்டது. ஆகவே வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, எரிபொருள் விலை என்பன பிரதானமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அத்தோடு சம்பள அதிகரிப்பு, மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம் இன்ஃபிளேஷன் என்று சொல்லப்படுகிற பணவீக்கத்துக்கு அமைவாக இல்லை என்பது மற்றொரு முறைப்பாடாகவும் அது ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போது சம்பள அதிகரிப்பு 2.1% என்றும் பணவீக்கம் வந்து 5.1% என்றும் இரட்டிப்பாகான நிலையில் இப்போது இருக்கிறது. ஆகவே இது ஒரு பிரதான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்ஃபிளேஷன் என்று சொல்கின்ற பணவீக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. ஆகவே வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறது. அதை சமாளிக்க போதுமான சம்பளம் இல்லை என்பது ஒரு பிரதான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அத்தோடு ஏஜ் கேர் என்று சொல்லப்படுகின்ற வயதானவர்களை பராமரிக்கின்ற பணியில் அது தொடர்பான திட்டங்கள் போதுமானதாக இல்லை என்பதும், ஹவுசிங் என்று சொல்லுகின்ற வீட்டு வசதி தொடர்பாகவும், சைல்டு கேர் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளை பராமரிப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய சலுகைகள் அல்லது வசதிகள் தொடர்பாகவும், அதற்கு அடுத்தபடியாக கல்வி மற்றும் காலநிலை மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் என்பது தொடர்பாகவும், இது அந்த கடைசியாக நான் சொன்ன மூன்றும் மிக பிரதானமாக பார்க்கப்படவில்லை என்றாலும் அது பற்றியும் அவ்வப்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன.
சரி, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த கட்சிகள்லாம் இதெல்லாம் எதிர்கொள்றாங்க. சரி, யார் வந்து வெல்வார்கள் அப்படிங்கறதா எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி இல்ல?
இப்போது உள்ள கள நிலவரத்தையும் மற்றும் பல நிறுவனங்கள் நடத்தியுள்ள வாக்கு கணிப்புகள், அபிப்பிராய வாக்கு கணிப்புகளையும் பார்க்கிற போது லேபர் கட்சி லிபரலை விட அதிக ஆசனங்களை பெறும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அப்படி பெறாத பட்சத்தில் கூட லேபர் கட்சி மற்ற சிறு கட்சிகளோடு அல்லது சுயேட்சைகளோட ஒத்துழைப்புடன் ஆட்சி அமைக்கக்கூடும் என்றே சொல்ல தோன்றுகிறது.
மிக்க நன்றி சத்யநாதன். இன்னும் என்ன சில மணி நேரங்கள் அல்லது இன்னொரு நாள்ல வந்து முடிவு தெரிஞ்சிடும், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.
நன்றி ரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.